இசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 எஃப்எம் அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று செப்டம்பர் மாதம் 16 சனிக்கிழமை 2023 இசுலாந்து தமிழ் முத்தூர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை வான்நாளிகளினூடாக செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்று வளமை போன்று இன்றைய திருக்குறளுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாயதும் மழை. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாயதும் மழை. இக்குரட்பாவின் பொருளை நோக்குவோம். உண்பார்க்கு நல்ல உணவுகளை உளவாக்கி அவற்றை உண்பவர்களுக்கு தானும் உணவாகி நிற்பதாம் மழை. உயிர்களது பசியை போக்குவது மட்டுமல்லாது நீர் வேட்கையையும் நீக்கி வருவது மழை. உலகத்து உயிர்களெல்லாம் நிலைத்து நிற்பதற்கு ஆதாரமாக அமைவது நீர். அந்நீர் மழை மூலமே கிடைக்கின்றது. மழை இல்லையேல் பயிர்களும் இல்லை, அதன் வழி உணவும் இல்லை, உயிர்களும் இல்லை. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாயதும் மழை. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது இவ்வாரத்துக்கான விருப்ப தெரிவு பாடல். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினரான திருமதி லிங்கேஷ் அழகரத்தின் அவர்களின் விருப்பமாக அமைகின்ற சிறப்பு பாடல் இப்போது இடம்பெறுகின்றது.
Oh,
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி முண்டாசு கவி சுப்பிரமணிய பாரதியினுடைய நினைவு தினம். அந்த வகையிலே அவர் தொடர்பான சில நினைவுகளோடும் அவருடைய கருத்துக்களை கவிதையாகவும் தருவதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் திரு லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள்.
பாரதி என் சிந்தையில் பாருக்குள்ளே நல்ல நாடு என்று சொன்ன பாரதியே, இன்று பாருக்குள்ளே இந்த நாடு என்று என்ன என் நெஞ்சு வலிக்குதையா? நாம் ஆர்க்கம் குடியல்லோம் என்று சொன்ன நீ இருமாப்புடன் வளம் வந்தாய், பொருள் தந்தாய். இன்று நாங்கள் எங்கள் நாட்டை அடகு வைக்க துணிந்து விட்டோம். அண்டங்கள் யாவையும் ஆக்கினோன் யான் என்று நீ அன்று பகர்ந்ததினால் நிலவினிலே ஓரிடத்தை சிவசக்தி என்றழைத்து இன மத நல்லிணக்க கருத்தினை இடுகாட்டில் இட்டு நாங்கள் நன்றாய் சுட்டு எரித்தும் விட்டோம். நான் என்னும் பொய்யை நடத்துவோன் நான் என்றாய், நான் என்னும் பொய்யை நடத்துவோன் நான் என்றாய். நாங்களோ பொய்யான வாழ்வில் தினந்தோறும் நடிக்கின்றோம், உயிரோடு துடிக்கின்றோம். ஊனுடலை வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும் என்றாய். ஊனுடலை வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும் என்றாய். நாங்களோ உணவு தரும் விவசாய நன்மகனை கொன்றன்றோ குவிக்கின்றோம், கொன்றன்றோ குவிக்கின்றோம். பேயாய் உழலும் சிறுமணமே என்றன்றோ ஒற்றை வரியில் எமது நிலை காட்டிவிட்டாய், பறைசாற்றி சமைத்து விட்டாய். நாங்களெல்லாம் பேய்களாக மாறி இன்று மாறி மாறி உருவங்களை மாற்றுகிறோம். நன்று நன்று என்று நாங்கள் இம்மனதை தேற்றுகிறோம். சொப்பன நாடென்ற சுடர் நாடு அங்கு சூழ்ந்தவர் யாவர்க்கும் பேர் வகை என்று நீ சொன்ன கருத்ததனை தவறாகவே புரிந்து கொண்டு தெரிந்தெடுத்த சூழ்ந்தவர்க்கு எமது இந்திய நாட்டை தாரை வார்த்தும் கொடுத்து விட்டோம். எண்ணெய் கெடுப்பதற்கு எண்ணமுற்றாய், கெட்ட மாயையே என்று சொன்ன உன் கருத்தை நன்று நாங்கள் உள்வாங்க துவங்கிவிட்டோம். உனைக்கெடுக்க உறுதியும் கொண்டு விட்டோம். அந்த கருத்தினை அம்மாயையிடம் கூறிவிட்டோம். பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் என்று நீ கூறிய கவின் சொற்கள் பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் என்று நீ கூறிய கவின் சொற்கள் செவிடர்க்கு சங்கொலி போல் ஆனதினால் வேதமும் அறிவும் வெவ்வேறு என்றதொரு தெளிவினையும் பெற்றுவிட்டோம். நன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். வாழ்க பாரதி, நின் கருத்தை குளமறுக்கும் அறிவிலிகள் வீழ்க பாரதி. பகலவனை காட்டி என்று அருதிகளோ என்று கேட்டாய். வாழ்கனே வாழ்கடின் சொற்கள் பாரதி, அவையெல்லாம் நீ கொடுத்த கொடை என்றோ அறிவிழந்த சடத்திற்கு இக்கால மடத்திற்கு மிகப்பெரிய தடை என்றோ. அறிவிழந்த சடத்திற்கு இக்கால மடத்திற்கு மிகப்பெரிய தடை என்றோ. நன்றி, வணக்கம். சின்ன சுவாமி சுப்பிரமணிய பாரதி டிசம்பர் 11 1882 தோன்றி செப்டம்பர் 11 1921 நம்மை விட்டு மறைந்தார். கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். இவரை பாரதியார் என்னும் மகாகவி என்றும் அழைக்கின்றோம். பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு மற்றும் பலவற்றை இவர் எழுதியிருக்கிறார். நாம் அதிக நாட்கள் பூமியில் வாழ்வது பெரிதல்ல, வாழும் காலத்தில் நம்முடைய சாதனையே பல நூற்றாண்டுகள் வாழ்ந்ததைப் போல் சரித்திரத்தில் இடம்பெறுவோம். பாரதி மண்ணில் வாழ்ந்த வயதை தாண்டி பல ஆண்டுகள் கழிந்தன. சாதனை என்பது பெரும் சவாலாக இருக்கிறது. செந்தமிழின் உன்னை வறுமை வாட்டியது, செந்தமிழனே உன்னை வறுமை வாட்டியது. என்னையோ சோர்வு, கவலை இவையெல்லாம் அலைக்கழிக்கிறது. நீயும் முயற்சியை கைவிடவில்லை. நீ செய்த செயல்களை ஒரு பார்வை பார்க்கும்போது எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்துவது போலல்லவா இருக்கிறது. சின்ன சுவாமி ஐயர் இலக்குமி அம்மாளின் தவப்புதல்வன் பாரதி. பெற்றோர் சுப்பிரமணியன் என பெயரிட்டனர். அவரது குலமுறைக்கு ஏற்ப பெயரை சுருக்கி சுப்பையா என்று அழைத்தார்கள். அனைத்து குழந்தைகளும் முதன் முதலில் பள்ளி செல்லும் போது அழுதுகொண்டே விருப்பமின்றி செல்வது வழக்கம். அப்படித்தான் பாரதியும் சென்றார். 5 வயதில் தாயை இழந்து தனிமை துயரில் வாடினார். சின்னசாமியின் உறவினர் பாரதிக்கு பாசம் காட்டுவதற்கு தாய் தேவை, நீ இரண்டாவது திருமணம் செய்து கொள் என வற்புறுத்தினார்கள். அவர் வள்ளியம்மாளை திருமணம் செய்து கொண்டார். அவர் தந்தை வள்ளியம்மாளை திருமணம் செய்து கொண்ட பிறகு வள்ளியம்மாளும் பாரதி மீது தாயன்போடு பாசம் காட்டி வளர்த்து வந்தால் துள்ளித்திரியும் காலத்தில் விளையாட்டில் ஆர்வம் ஏற்படும். அதுவும் ஆண் குழந்தையை பிடித்து வைக்க முடியாது. கட்டுக்கடங்கா காலை போல் விளையாட்டில் விருப்பம் கொள்வார். ஆனாலும் பாரதிக்கோ விளையாட்டு தோழனும் இல்லை, தாயும் இல்லை. தனிமை ஒரு பக்கம் வாட்டியது. தந்தைக்கு பயந்து எந்த நேரமும் புத்தகத்துடனே நடந்து கொண்டிருந்தார். எட்டயபுரத்து அரசவையில் சின்னசாமி ஐயர் பணிபுரிந்து வந்தார். 7 வயதே நிரம்பிய பாரதி தந்தையோடு அரசவைக்கு செல்வதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார். அவர்கள் சொல்லும் சொற்களுக்கு ஏற்ப பாடல்களை பாடுவதில் வல்லவராக விளங்கினார். ஒரு நாள் வழக்கம் போல் பாரதி அரசவைக்கு சென்றார். அரசவையில் உள்ள புலவர்கள் ஈற்றடிகளை கொடுத்தனர். அதனை வைத்துக்கொண்டு அருமையான கவிதையை பாடினார். அரசவையில் உள்ள எல்லோரும் ஆனந்த களிப்பில் இருந்தார்கள். எட்டயபுரத்து மன்னர் சுபையாவுக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். பாரதி என்ற பெயரே நிலைத்து நிற்கிறது. தற்போது நாம் யாரிடமாவது சென்று சுப்பையாவை தெரியுமா என கேட்டால் தெரியாது என்றே பதிலளிப்பார்கள். இயற்பெயரை மறந்து சிறப்பு பெயர் மட்டுமே நம் மனதில் நிலைத்து நிற்கிறது. கடையத்தில் வாழ்ந்த காலத்தில் பாரதியின் மாமியார் தன் பேத்தி தங்கம்மாளிடம், பெண்கள் இவ்வளவு நேரம் குளிக்காமல் சுற்றி கொண்டிருக்க கூடாது என்றார். அதனோடு பெரியோரின் பழமொழியையும் கூறினார். அதாவது குளித்து தேறு, கொடுத்து தேறு என்று கூறினார். இதனை கேட்ட தங்கம்மாள் உடனே குளித்து விட்டு அங்கே வந்தாள். நம் பாரதியோ என்ன செய்தார் தெரியுமா? அந்நேரத்தில் பாரதியாரின் வீட்டு வாசலில் பிச்சைக்காரன் ஒருவன் வந்திருந்தார். அதை கண்ட பாரதி தான் அணிந்திருந்த வேட்டி, அங்கவஸ்திரம் ஆகிய அனைத்தையும் அவிழ்த்து அந்த பிச்சைக்காரருக்கு கொடுத்தார். பாரதியாரின் செய்கையை கண்ட வீட்டில் உள்ளோர் அனைவரும் ஆச்சரியமடைந்தார்கள். அதற்கு பாரதி, அத்தை சற்று முன் சொன்னதுபடி நான் இவ்வாறு செய்தேன். தன் மகள் தங்கம்மாள் குளித்து தேறினால் நான் கொடுத்து தேறினேன் என்று கூறினார். அவர் திருவல்லிக்கேணியில் வசித்து வந்த காலத்தில் நாள்தோறும் பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்கி வருவது வழக்கமாக இருந்தது. கோயிலுக்குள் இருக்கும் யானைக்கு தினமும் பழங்கள் கொடுத்து வந்து வரும் வழக்கத்தை கொண்டிருந்தார் பாரதி. நாளடைவில் யானையும் பாரதியும் நல்ல நண்பர்கள் போல் இருந்தார்கள். ஒரு நாள் யானைக்கு மதம் பிடித்திருந்தது. அது தெரியாத பாரதி வழக்கம் போல் யானைக்கு பழம் கொடுக்க சென்றார். அருகிலுள்ளோர் யானைக்கு அருகில் செல்லாதீர், யானைக்கு மதம் பிடித்திருக்கிறது என்று கூறினர். அதனை செவி கொடுத்து கேட்காத பாரதி யானையின் அருகில் சென்றார். கண்ணிமைக்கும் நேரத்தில் யானை பாரதியை தூக்கி வீசியது. ஆனால் அச்சம்பவத்தை பார்த்த பாரதியின் நண்பர் குவலையூர் கிருஷ்ணமாச்சாரியர் பாரதியை ராயப்பேட்டை மருத்துவமனையில் சேர்த்தார். அதிலிருந்தே உடல்நிலை சரியாகவில்லை, நோய்வாய்ப்பட்டார். பாரதி 12/9/1921 பாரதியாரின் பொன்னுடல் திருவல்லிக்கேணி மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. குவலையூர் கிருஷ்ணமாச்சாரியார், நெல்லையப்பர் சுரேந்திரநாத் ஆரியா போன்றோர் பாரதியின் உடலை சுமந்து சென்றார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.
எமது அண்டைய நாடான இந்திய நாட்டில் அண்மையிலே பேசுபடு பொருளாக இருந்து வருகின்ற ஒரு கருத்து சனாதன தர்மம் பற்றிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அண்மையிலே தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மம் குறித்து சற்றுக்குரிய கருத்துக்களை கூறியுள்ள நிலையிலே அந்த கருத்து தொடர்பாக பல எதிர்ப்பு கருத்துக்களும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. குறிப்பாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கடந்த புதன்கிழமை சனாதன தர்மம் பாரதத்தின் தேசிய மதம் என்றும் அதன் நிரந்தரத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று கூறியிருக்கின்றார். பழங்காலத்திலிருந்தே தாக்கப்பட்ட சனாதன தர்மத்தை சிலர் இன்னும் அவமதிப்பது துரதிருஷ்டவசமானது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ராவணன் கூட கடவுளை தாக்க முயன்றான், ஆனால் விளைவு என்ன? ராவணன் தன் அகங்காரத்தால் அழிந்தான் என்று சிவாஜியின் சிலையை திறந்து வைத்த போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலை இடிக்க முகலாய பாபர் முயற்சி செய்ததாகவும், ஆனால் 500 ஆண்டுகளுக்கு பிறகு ராம ஜென்ம பூமியில் பிரம்மாண்ட கோயில் கட்டப்பட்டு வருவதாகவும் ஆதித்யநாத் கூறியிருக்கின்றார். இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல, இந்தியர்களின் கலாச்சார அடையாளம். துரதிருஷ்டவசமாக சிலர் இந்து அடையாளத்தை குறுகிய எல்லைக்குள் கொண்டு வர முயற்சித்திருக்கிறார்கள். சனாதன தர்மம் சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அதை ஒழிக்க வேண்டும் என்றும் சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் கூறியது சர்ச்சையை கிளப்பிவிட்டது. பாரத் வெசல்ஸ் இந்தியா என்ற அரசியல் விவாதத்தின் மத்தியில் உத்தரப்பிரதேச முதல்வர் நாடு பழங்காலத்திலிருந்தே பாரதம் என்று அழைக்கப்பட்டு வருவதாகவும் அதன் குடிமக்கள் இந்துக்கள் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறியிருக்கின்றார். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேசம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த முஸ்லீம்கள் ஹஜ் யாத்திரைக்கு மெக்காவுக்கு செல்லும் போது அவர்கள் சவுதி அரேபியாவில் இந்துக்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து இந்தியர்களும் நாட்டின் மரபுகள் மற்றும் சனாதன தர்மத்தின் மரபுகளில் பெருமிதம் கொள்ள வேண்டும். இது உலகத்தை மனித நல்வாழ்வின் பாதையில் செல்ல ஊக்குவிக்கிறது. இது இந்தியாவின் தேசிய சின்னம். உந்துதலை கொடுப்பதற்கும் மனித குலத்தின் நலப்பாதையை உலகுக்கு காண்பிப்பதற்கும் ஒரு ஊடகம் என்றும் ஆதித்யநாத் தன்னுடைய கருத்திலே தெரிவித்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சனாதன தர்மம் என்பது என்ன என்று நாமும் சற்று நோக்குவோமாக இருந்தால், சனாதன தர்மம் என்றால் என்ன, நமது ரிஷிகளும் ஞானிகளும் உலகின் துவக்கம் என்ன, படைப்பின் மூலம் என்ன என்பதை நாம் எளிய முறையில் புரிந்து கொள்வதற்காக தமது உபதேசங்களின் மூலமாகவும் தத்துவங்களின் மூலமாகவும் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். ஏறக்குறைய 10,000 ஆண்டுகால பாரம்பரியத்தை கொண்ட சனாதன தர்மத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் பெருமான். தாழ்ப்புணர்ச்சியாலும் அறியாமையாலும் சில மனிதர்கள் சனாதன தர்மத்தை பற்றி சில தவறான எண்ணப்போக்கை கொண்டிருக்கிறார்கள். சனாதன தர்மத்தை பற்றி மிக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், படைக்கக்கூடிய ஒரு தலைவன் அவனை படைப்பில் அண்டங்களாகவும் பேரண்டங்களாகவும் உயிர்களாகவும் மரங்களாகவும் பூச்சிகளாகவும் வியாபித்திருக்கின்றான். அந்தந்த உயிர்களுக்குள்ளாகவும் அவன் தொழிற்படுகிறான் என்பதுதான் சனாதன தர்மம். உங்களில் என்னை காண்கிறேன், என்னில் உங்களை காண்கிறேன், இந்த தத்துவத்தை உணர்த்துவதுதான் சனாதன தர்மம். இது சனாதன தர்மத்தை யார் ஏற்க கேட்காவிட்டாலும் மறுத்தாலும் இதற்கு இடையூறு செய்தாலும் அவர்களும் இந்த சனாதன தர்மத்திற்குள் இருப்பார்கள். அவர்களை நாம் அந்நியராக பார்ப்பது கிடையாது. சனாதன தர்மம் என்பதற்கு பல்வேறு அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. சமஸ்கிருத வார்த்தையான சனாதன தர்மம் என்பதற்கு நிலையான தர்மம், இட்டர்னல் லோ என்ற அர்த்தம். சனாதனம் என்ற வார்த்தை நிலையான என்ற பொருளை தருகின்றது. இதுதான் இன்றைய சிந்தனைக்குரிய கருத்தாக இருக்கின்றது நேர்களே. நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நாளைய தினம் செப்டம்பர் 17 தமிழ்நாட்டினுடைய தனிப்பெரும் தலைவராக போற்றப்படுகின்ற தந்தை பெரியாருடைய பிறந்த தினம். அந்த வகையிலே அவர் தொடர்பான சில நினைவு கருத்துக்களோடு உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
இன்றைக்கு 144 வருடங்களுக்கு முன்னர் பெரியார் அவர்கள் செப்டம்பர் 17 1879 தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் ஈரோடு வெங்கட ராமசாமி நாயக்கர். ஒரு வணிக குடும்பத்தைச் சேர்ந்தவர். தந்தை பெரியார் அவர்கள் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி கற்றுள்ளார். இவருக்கு 19 திருமணம் நடைபெற்றது. ஒரு பெண் குழந்தைக்கு தந்தையானார் பெரியார். ஆனால் அந்த குழந்தை 5 மாதங்களிலேயே இறந்துவிட்டது. இனப்பாகுபாடு வேற்றுமை எதுவும் இல்லாமல் அனைவருடனும் சரிசமமாக பழகுவார். கலப்பு திருமணங்களை 1902 தொடக்கினார் பெரியார். இதில் அவரின் பெற்றோருக்கு விருப்பமில்லை. அதனால் பெற்றோருடன் முரண்பட்டு கொண்டார் பெரியார் அவர்கள். காந்திய கொள்ளைகளால் பெரிதும் கவரப்பட்ட பெரியார் அவர்கள் 1919 காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அதில் நடைபெற்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார். பின் சென்னை மாகாண காங்கிரஸ் கட்சி தலைவராக 1922 பொறுப்பேற்றார். அரசு பணியிலும் கல்வியிலும் இட ஒதுக்கீடு வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி ஏற்காத காரணத்தால் அக்கட்சியை விட்டு 25ஆம் விலகினார் பெரியார் அவர்கள். கேரளாவில் உள்ள வைக்கம் என்னும் ஊரில் கோயிலுக்குள் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து போராட்டம் நடத்தி பெரியார் சிறை சென்றார். இப்போராட்டத்திற்கு பிறகு பெரியார் வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டார். மக்களிடம் இருக்கும் மூட நம்பிக்கைகளை போக்குவதற்காக 25ஆம் சுயமரியாதை இயக்கம் மற்றும் குடியரசு நாளிதழை தொடங்கினார். இது மட்டுமல்லாமல் மாநாடுகள், கூட்டங்கள் போன்றவற்றை நடத்தியும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர் மற்றும் தந்தை பெரியார் போன்ற பெயர்களாலும் அழைக்கப்பட்டார் பெரியார் அவர்கள். 1937 இந்தி மொழி பாடசாலைகளில் கட்டாய மொழி ஆக்கப்பட்டது. இதனை எதிர்த்து 1938 பெரியார் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தி 1 வருட காலம் சிறைவாசம் சென்றார். 39ஆம் பெரியார் விடுதலையானதும் நீதி கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றார். 1944 நீதி கட்சி என்ற பெயர் திராவிட கழகம் என மாறியது. திராவிட கழகத்தின் முக்கிய கொள்கையே பெண்களுரிமை, பெண் கல்வி, பெண்களின் விருப்பு திருமணம், காய்ம்பெண் திருமணம், ஆதரவற்றோர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக செயல்பட்டனர். பெரியாருடன் இணைந்து அறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களும் செயல்பட்டனர். ஒரு காலகட்டத்தில் திராவிட கழகத்தில் இருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கட்சியை ஆரம்பித்தார் அறிஞர் அண்ணா அவர்கள். வைக்கம் வீரர் அழைக்கப்படும் தந்தை பெரியாருக்கு 1973 யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டது. சாதி பாகுபாடு, மூட நம்பிக்கை போன்றவற்றை அடியோடு ஒழுக்க வேண்டும் என்று சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசினார் பெரியார் அவர்கள். இதுவே அவரின் கடைசி கூட்டமாகும். சமூகத்திற்கு பல வழிகாட்டுதல்களை செய்த பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படும் பெரியார் அவர்கள் தனது 94வது 1973 டிசம்பர் 24 இவ்வுலகை விட்டு மறைந்தார். வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் பெரியாரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நன்றி.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
Listen.